தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, மை நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஏழாவது மாதத்தின் இந்த இரண்டாவது வாரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு முறையும் நாங்கள் உம்முடைய பாதத்தில் வந்து அமரும் பொழுது நீர் எங்களோடு கூட பேசுகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகள் வழியாக நீர் வெளிப்படும். உம்முடைய மெல்லிய சத்தம் எங்கள் காதுகளில் துணிக்கட்டும். உம்முடைய வார்த்தைகளில் எங்களுக்குள் கிரியை செய்வதற்கு எங்களை பக்குவப்படுத்தும். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இடனையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இறை மைந்தன் இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஐ கிரீட் யூ ஆல் இன் த நேம் ஆஃப் அவர் லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் த கிரைஸ்ட். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய சிந்தனைக்காக நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியை நாம் முதல் வேத பகுதியை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். வில் ஜஸ்ட் ஸ்டாண்ட் டு த ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்சர் போர்ஷன் ஃபார் அவர் மெடிடேஷன். ஒருவேளை இந்த நாளின் தலைப்பு த எக்ஸ்கியூசஸ் ஆஃப் மோசஸ், மோசேயினுடைய சாக்கு போக்குகள் என்கிற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஒருவேளை மோசேயின் வாழ்க்கை நமக்கெல்லாம் நன்றாக தெரிந்த ஒரு வாழ்க்கை. வி ஆல் நோ அபவுட் த லைஃப் அண்ட் ஹிஸ்டரி ஆஃப் மோசஸ். சாக்கு போக்கு என்பது எல்லாருமே வாழ்க்கையில் பல நேரங்களில் பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம் என்று கூட சொல்லலாம். இட் இஸ் அ வெப்பன் தட் வி யூஸ் மெனி அகேஷன்ஸ் இன் அவர் லைஃப். ஒருவேளை பிரியமானவர்களே, எஸ்கியூஸ் இஸ் அ ரீசன் வி கிவ் ஃபார் நாட் டூயிங் வாட் சம்ஒன் எக்ஸ்பெக்ட்ஸ் டு டூ இட். ஒருவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்களை செய்ய தவறும் பொழுது நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் சாக்கு போக்கு சொல்லுகிறோம். ஒன்று நேரம் இல்லை என்று சொல்லிவிடுவோம், அல்லது எனக்கு தெரியாது என்று சொல்லிவிடுவோம், அல்லது எனக்கு புரியவில்லை என்று சொல்லிவிடுவோம். லைக் மெனி அகேஷன்ஸ் வி சே தட் ஐ டோன்ட் நோ, ஆர் எனக்கு அதை குறித்து அதிகமாக விவரம் இல்லை என்றெல்லாம் சொல்லிவிடுகிறோம். நம்முடைய அனுதின வாழ்க்கையை நாம் பட்டியலிட்டு பார்ப்போம் என்று சொன்னால் வி யூஸ் லாட் ஆஃப் எக்ஸ்கியூசஸ் ஃபார் எவ்ரிடே. ஒவ்வொரு நாளும் நாம் பல காரியங்களில் சாக்கு போக்கு சொல்லுகிறோம். மேபி திருச்சபைக்கு ஏன் வரவில்லை என்று சொன்னால் அதற்கு ஒரு காரணம் சொல்லுவோம். பள்ளிக்கூடத்தின் பாடங்கள் ஏன் படிக்கவில்லை என்று கேட்டால் வி ஜஸ்ட் சே சம் ரீசன், திஸ் இஸ் த ரீசன் ஃபார் தட். பல காரணங்கள், வேலை ஸ்தலமானாலும் சரி, நம்முடைய குடும்பமானாலும் சரி, நம்முடைய அலுவல்கள் எல்லாவற்றிலும் வி ஹாவ் அ ஸ்மால் ரூம் கால் எஸ்கியூசஸ். சாக்கு போக்கு சொல்லுவதற்காக ஒரு இடத்தை நாம் ஆயத்தமாக வைத்திருக்கிறோம். சம்டைம் நம்முடைய சாக்கு போக்குகள் நமக்கே தெரியாமல் நம்மை பாவத்திலும் கொண்டு போய் நிறுத்திவிடும். சம்டைம் அவர் எக்ஸ்கியூசஸ் வில் டேக் யூ டு மேக் யூ டு ஸ்டாண்ட் இன் அ சின்ஃபுல் என்வாயர்மெண்ட். எப்படிப்பட்டது என்று சொன்னால் செய்கிற பாவத்தையும் கூட காரணம் சொல்லுவார்கள். அதற்காக செய்தேன், இதற்காக செய்தேன். ஆனால் உண்மையாகவே அது நமக்கு நன்றாக தெரியும். வி ஷுட் நாட். ஒருவேளை இவைகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். திஸ் ஆல் மே பி பார்ட் ஆஃப் அவர் டே டு டே லைஃப். வித் காட் வி டூ லாட் ஆஃப் எக்ஸ்கியூசஸ் வித் காட் அண்ட் காட்ஸ் கால். பல நேரங்களில் உலகத்தோடும் அனுதின அலுவல்களோடும் கூட நம்முடைய சாக்கு போக்குகள் நின்று விடுவதில்லை. அதையும் தாண்டி தேவனுடைய சமூகத்திலும் சாக்கு போக்குகள் வந்து விடுகிறது. அதைதான் இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்ட வேத வசனத்தின் வழியாக நாம் சிந்திக்க இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் பல வேலைகள் செய்வதற்காக நம்மை அழைக்கிறார். God calls each and every one of us to do something for him. அவருக்காக ஏதாவது ஒன்றை செய்ய ஆண்டவர் அழைக்கிறார். And also God wants you and me to obey as he calls. அவர் கூப்பிடுவதை அப்படியே கீழ்ப்படிய வேண்டும் ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் பல நேரங்களில் நாம் காரணங்களை சொல்லிவிடுகிறோம். பல காரியங்களை நாம் சொல்லி தப்பித்துக் கொள்ள வழி தேடுகிறோம். Many times we say different reason and excuses and run away from that.
எப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் தெரியுமா? நம்முடைய விசுவாசத்தை யாராவது ஒருவரோடு கூட இன்றைய நாளில் நீ பகிர்ந்து கொள்வாயா என்று ஆசைப்படுகிறார். But how many times we share our faith to one who is very close to us? பல நேரங்களில் நம்முடைய விசுவாசத்தை சொல்லவே நான் பயப்படுகிறோம். And also many times God calls us to reach, do outreach. மற்றவரை சந்திக்க ஆண்டவர் சொல்லுகிறார். சின்ன காரியம் தான், இட்ஸ் நாட் அ வெரி பிக் இஷ்யூ. பட் மெனி டைம் வி சே, லார்ட் ஐ டோன்ட் ஹேவ் டைம், ஐ டோன்ட் நோ எனிதிங் அபவுட் தட், எனக்கு தெரியாது என்று சொல்லி விடுகிறோம். மேபி காட் கால்ஸ் அஸ் டு பெர்ஃபார்ம் ஸ்பெஷல் மியூசிக் இன் த சர்ச். ஒருவேளை ஆலயத்தில் ஒரு பாடல் வேளையில் நமக்கு தெரிந்த இசை கருவிகளை இசைக்க ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் தூண்டுதல் கொடுப்பார். பட் மெனி டைம் வி திங்க், நான் வாசித்தால் யார் கேட்பது? If I play music, who is going to listen? That is called excuses. That is called சாக்குப்போக்கு. மாத்திரமல்ல, ஆண்டவர் நம்மை பல நேரங்களில் பல சின்ன சின்ன காரியங்களில் நம்மை பயன்படுத்த அழைத்துக் கொண்டே இருப்பார். Maybe to take Sunday school or to lead a youth group or to participate in the administrative committee. திருச்சபையின் நிர்வாக பொறுப்புகள், திருச்சபையினுடைய முழு நேர பணிகள், பகுதி நேர பணிகள் என்று சொல்லி God has a big list for each one of us. நமக்காக ஒரு பெரிய பட்டியலை வைத்துக் கொண்டு எதிர்பார்க்கிறார் நாம் எந்த வேலை செய்ய முடியும். But many times we feel that we are not fit for it. நாம் அதற்கு தகுதி இல்லை என்று நினைக்கிறோம். Even to help somebody, to go to mission trip, to reach someone who is sick. ஒரு பலவீனப்பட்ட மனிதனை பார்ப்பதற்கு, ஒரு கவலையோடு இருக்கிற மனிதனுக்கு ஆறுதல் சொல்லுவதற்கு, ஒரு நொந்து போன ஒரு மனிதனை உட்கார்ந்து பேசுவதற்கு. So these are the small, small ministry and events where God wants you and me to participate. இப்படிப்பட்ட சின்ன சின்ன காரியங்களில் தேவன் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார் அல்லது நம்மை கலந்து கொள்ள விரும்புகிறார். ஆனால் நாமோ அந்த காரியங்களை பார்க்கும்போது நாம் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால், சாக்கு போக்குகள் சொல்லி எனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி நாம் வாழ ஆரம்பிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்று சொன்னால், அவர் கொடுக்கிற சிறிய வேலையானாலும் சரி, அது ஒரு பெரிய வேலையானாலும் சரி, முதல் காரியம் அதை நாம் கீழ்ப்படிகளோடு கூட ஏற்றுக்கொள்ளவும் அந்த காரியங்களை செய்ய நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இந்த வேத பகுதியில் நம்ம பார்க்கிற காட்சி என்னவென்று சொன்னால், இங்கே மோசே என்கிற த கிரேட் சர்வன்ட் ஆஃப் காட், தேவனுடைய மிக மிக உன்னதமான ஊழியர்களில் மோசே ஒருவன். ஏனென்று சொன்னால், மோசேயை கொண்டு தேவன் 40 ஆண்டு காலம் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார். ஆனால் அந்த மோசேயினுடைய வாழ்க்கையில் தான் அவன் சொன்ன சாக்கு போக்குகளை நாம் சிந்திக்க போகிறோம். ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள், ஆண்டவர் அவர்களை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி இறங்கி வந்து விட்டார், ஆண்டவர் மோசேயை கண்டுபிடித்து விட்டார், மோசேயோடு கூட தன்னுடைய திட்டத்தையும் தீர்மானத்தையும் சொல்லிவிட்டார். We all know about Israelites were under the bondage of Egyptian and God wanted to rescue them from the hand of Egyptian, from the slavery, and also God revealed his plan to Moses, and also God calls him, ஆண்டவர் அவனை அந்த உன்னதமான திட்டத்தை செய்ய என்னோடு கூட நீ வருவாயா என்று கேட்கிறார். பிரியமானவர்களை யோசித்து பாருங்கள், அகில உலகத்தையும் அண்ட சராசரங்களை படைத்த தேவன் சாதாரண மனிதனோடு கூட நின்று கொண்டு பேசுகிறார், என்னுடைய வேலை செய்ய நீ வருவாயா என்று கேட்கிறார். The God who created all universe and everything, he calls a simple man, come and participate with me, என்னோடு கூட கலந்து கொண்டு இந்த ஊழியம் செய் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். ஆனால் மோசே சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பித்தான். என்னென்ன சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பித்தான்? ஒருவேளை நம்ம நினைக்கலாம், மோசே மாத்திரம்தான் சாக்கு போக்கு சொன்னான் என்று சொல்லி. Even we do the same, even today. இன்றும் கூட நாம் சில சாக்கு போக்குகளை நாமும் சொல்லிக் கொண்டே வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டே இருக்கிறோம். But today God wants you and me to respond to his call. அவருடைய அழைப்பிற்கு நாம் மறு உத்தரவு கொடுக்க ஆண்டவர் அழைக்கிறார். And also he wants you and me to join hand with God. கடவுளோடு கூட கரம் பிடித்துக் கொண்டு அவர் விரும்புவதை செய்ய தேவன் நம்மை அழைக்கிறார். முதல் காரியம், மோசே எதை அறிந்திருந்தான் அல்லது தன்னை குறித்து என்ன சிந்தித்திருந்தான் என்று சொன்னால், Someone can read Exodus chapter 3 verse 11. யாத்திரையாகமும் மூன்றாவது அதிகாரம் 11வது வசனம். முதல் காரியம் அவனுடைய வாழ்க்கையில் அவன் கண்ட முதல் காட்சி என்னவென்று சொன்னால், ஐ ஆம் அன்வர்தி, நான் எம்மாத்திரம் என்று கேட்கிறான். ஒருவேளை வெளியரங்கமாக பார்க்கும் பொழுது அவன் சொல்லுவது நியாயமாகத்தான் தெரிகிறது. இஃப் யூ லுக் ஃப்ரம் த அவுட்சைட் பெர்ஸ்பெக்டிவ், இட் மே லுக் லைக் வாட் மோசஸ் சேட் வாஸ் கரெக்ட். நான் எம்மாத்திரம், நான் போய் ஒரு ராஜாவிடத்தில் ஒரு திரள் கூட்ட மக்களை விடுதலை செய்து வெளியே கொண்டு வருவதற்கு நான் எம்மாத்திரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மோசஸ் வாஸ் சேயிங், ஹூ அம் ஐ, நான் எம்மாத்திரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, many time people feel we are unworthy, நாம் எம்மாத்திரம் என்று நினைப்பது நியாயம்தான். அதை நான் தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் பிரியமானவர்களே, இந்த சாக்கு போக்கை அவன் சொல்லும் பொழுது தேவன் அவனோடு கூட சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜனங்களை நீ என்ன செய்ய வேண்டும், விடுதலை பண்ண வேண்டும். அந்த மிகப்பெரிய வேலை தான் உனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நீ அதற்கு தகுதியானவன் இல்லை என்று சொல்லுவது உண்மைதான். ஆனால் ஆண்டவர் அதற்கு பதில் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? வாசியுங்கள் 12வது வசனம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, when we feel that we are unworthy, it is perfect, it is not wrong, but God says that I will be with you. இந்த மோசேவுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வர விருப்பம் இருந்ததா இல்லையா என்று கேட்டால், ஒரு சூழ்நிலையில ஒரு எகிப்தியன் இஸ்ரவேலனை அடிக்கும் பொழுது அவன் எகிப்தியனை போய் கொன்று போட்டு தன் ஜனங்களை என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தான், எப்படியாவது என் ஜனங்களை காக்க வேண்டும் என்று நினைத்தான். Even today, many Christians have the similar feeling. அதே போல நிலைதான், எப்படியாவது ஒரு மனிதனை கடவுளுக்குள் கொண்டு வர வேண்டும், எப்படியாவது ஒருவரை கிறிஸ்துவின் அன்பில் வழிநடத்த வேண்டும் என்கிற ஆவல் இருக்கும், ஆசை இருக்கும். That all good. At the same time, we feel I am unworthy. நான் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறோம். ஆனால் பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? நான் எம்மாத்திரம் என்று நீ நின்று விடாதே, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்பதை நினைவு கூர் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, சோ ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லுகிற காரியம் என்ன என்னவென்று சொன்னால், சோ நெவர் ஃபீல் தட் ஐ ஆம் சின்னர், ஐ ஆம் அன்வர்தி, பட் ஃபீல் ஐ ஆம் கோயிங் டு பி வித் யூ, நான் உன்னோடு கூட இருப்பேன். இப்ப நீ என்னால் எம்மாத்திரம் என்று சொல்லலாம், ஆனால் நான் உன்னோடு இணைந்திருப்பதினால் என்ன செய்ய வேண்டும், என்னுடைய விருப்பத்தை நீ செய்ய வேண்டும். இப்ப சாக்கு போக்கு சொல்ல முடியாது. ஒருவேளை நான் என்னை தனிமையாக வைத்து பார்க்கும் பொழுது, when I look myself alone or when I put myself away from God, I may feel I am unworthy. But when I have a right relationship with God or when I take the promise of God, I should not feel that I am unworthy. I am worthy because Jesus with me. Naan emmathram endru kekka vendiya manidhan alla, naan thagudhi ullavan yen endru sonnal Christu ennodu kooda irukkar. Ephesians chapter 2 verse 8 through 10 says ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனையும் இந்த உலகத்திலே ஒரு திட்டத்தோடு கூட படைத்து வைத்திருக்கிறாராம். Someone can read Ephesians chapter 2 verse 8 through 10. ஆண்டவர் நம்மை மன்னித்த உடனே ஆண்டவர் நமக்காக வாழ்க்கைக்கு ஒரு பெரிய திட்டத்தை நமக்கு கொடுக்கிறார். ஒரு காலத்திலே நாம் பாவத்தில் இருந்தோம். Once upon a time we were sinners. ஆனால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் மன்னித்ததன் காரணம் என்ன தெரியுமா? மன்னித்து நம்மை அவர் என்ன செய்தார் என்றால் தகுதிப்படுத்தினார். So God gave some, என்ன சொல்றது, ஆண்டவர் ஒரு விலையேற பெற்ற தகுதியை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அதை தான் எபேசிய திருச்சபைக்கு பவுல் எழுதுகிறார். ஒருவேளை பிரியமானவர்களே, பவுலுடைய வாழ்க்கையில பார்ப்போம் என்று சொன்னால், ஒரு காலத்தில் திருச்சபைகளை அடித்து நொறுக்குகிற மனிதனாக இருந்தான். Once upon a time Paul was a persecutor of the churches. அதே பவுலை ஆண்டவர் தொட்ட பிறகு அவன் ஒரு நாளும் அவன் சொல்லவில்லை, நான் தகுதி அற்றவன் என்று சொல்லவில்லை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்வேன் என்று சொல்லி திருச்சபைகள் கட்டிக்கொண்டே போகிறார். பல மக்களுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லிக் கொண்டே போகிறார். காரணம் என்னவென்று சொன்னால், பிரியமானவர்களே, அந்த ரட்சிப்பின் அனுபவம் எம்மாத்திரம் என்று நினைக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவனுக்குள்ளாக விலையேற பெற்ற ஒரு நிலைக்கு அது மாற்றிவிடுகிறது. எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, the first excuse what Moses said was I am unworthy. It is true, but with Jesus you are worthy. கிறிஸ்துவோடு கூட வாழும் உன் வாழ்க்கை அது விலையேற பெற்றது அல்லது அது தகுதி உடையது என்பதை மறந்து விடாதீர்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா 41:10 நாம் அதை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்கிறார். யோவான் 15:5 பார்க்கும்போது, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படி சொன்னால், நீங்கள் என்னோடு இருந்தால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். யூ கேன் டூ எவ்ரிதிங் வென் யூ ஆர் வித் மீ. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த முதல் காரியம் நம்ம பார்க்கிறோம். ஃபார் த ஃபர்ஸ்ட் எஸ்கியூஸ் வாட் மோசஸ் செட் வாஸ் ஐ ஆம் அன்வர்தி. இன்றைக்கு நாமும் அப்படி நினைத்து கொண்டே காலத்தை தாழ்த்தி கொண்டு இருக்கிறோமா? Are we still thinking that I am unworthy, I am unworthy, I am unworthy? How long you are going to be unworthy? But God wants you and me. God made us worthy. அவர் நம்மை ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவர்கள் என்று வைக்காமல் பிரயோஜனம் உள்ளவர்களாக அவர் மாற்றிவிட்டார் என்பதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ரகசியம். இரண்டாவது ஒரு சாக்கு போக்கை அங்கே மோசே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். Someone can read Exodus chapter 3 verse 13. பிரியமானவர்களே, இரண்டாவது ஒரு சாக்கு போக்கு மோசே சொல்லுகிறார். The second excuse what Moses made was, Lord, I am unknowing. எனக்கு உம்மை பத்தி நிறைய தெரியாது, அதே போல இஸ்ரேவேல் ஜனங்களுக்கும் உம்மை பற்றி தெரியாது. The main thing he was saying that was also correct. ஏனென்று சொன்னால், இஸ்ரேவேல் ஜனங்கள் 430 வருடங்களாக அவர்கள் அங்கே எகிப்திலே அடிமைகளாக இருக்கிறார்கள். So they know about the gods of Egypt. எகிப்தினுடைய கடவுள்களை குறித்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு தெரியும். But they were not well aware of God of Israel or God of the forefathers. அவருடைய முற்பிதாக்களுடைய தேவனை குறித்து அதிகமாய் தெரியாது. யோசித்து பாருங்க, ஒரு 50 வருடத்திற்குள்ளாக நடந்த ஒரு நிகழ்வு, ஒரு சந்ததி மாறிவிடும் போது பல காரியங்கள் அடுத்த சந்ததிக்கு வருவதில்லை. பிகாஸ் அந்த 50 காலத்திலே வாழ்க்கை சூழ்நிலைகள் மாறிவிடுகிறது. இப்ப 400 ஆண்டுகளுக்கு மேல போகும்போது என்ன நடந்திருக்கும் பாருங்க. சோ தே ஆர் அன்அவேர். மோசே சொன்ன சாக்கு போக்கு மிக நேர்த்தியாய் காணப்பட்டது. The excuse what he said was exactly correct. He was saying that, Lord, I am unknowing. எனக்கு உம்மை குறித்து தெரியாது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் சொல்லுகிற காரியம் அதான், எனக்கு கடவுளை பத்தி நிறைய தெரியாது. தட் இஸ் நாட் ராங், தவறு அல்ல. தெரியாமலே வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்துவிடக் கூடாது, அதுதான் முக்கியம். We should not continuously be on the same stage. அதே நிலையில் இருந்து விடக்கூடாது. We have to come up. ஒவ்வொரு நாளும் we have to grow in Christ. We must increase the knowledge about God. கடவுளை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். So Moses was pleading about his ignorance. தன்னுடைய அறியாமையை குறித்து, கடவுளை குறித்து எனக்கு தெரியாத கடவுளே, நான் உம்மை குறித்து என்ன சொல்லுவேன்? கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை அவன் நினைக்கிறான், இஸ்ரேல் ஜனங்களிடத்துல போய் உம்மை பற்றி சொல்றதுக்கு முன்ன நான் எப்படி அவங்களுக்கு போய் சொல்லுவேன், எனக்கே உம்மை பத்தி தெரியாது. How many Christians today they know the God? அவர்கள் ஆராதிக்கிற கடவுளை எவ்வளவு அறிந்திருக்கிறார்கள்? கையில் இருக்கிற வேதத்தை எவ்வளவு அறிந்திருக்கிறார்கள்? We have to be very careful about our life. நாம் நம்முடைய வாழ்க்கை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். Because God has given lot of chances to learn and grow in Christ. ஆண்டவர் பல சூழ்நிலைகளையும் ஸ்லாக்கியங்களையும் தந்து அவருக்குள் வளர ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். ஒருவேளை பிரியமானவர்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அவனுடைய அறியாமையை அவன் நேர்மையாக சொல்லுகிறான், எனக்கு ஆண்டவரே உம்மை பத்தி தெரியாது. உடனே ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? வாசியுங்கள் verse 14, Exodus chapter 3 verse 14. மாணவர்களே, இந்த இடத்துல உடனே ஆண்டவர் அதற்கு ஒரு பதிலை சொல்லுகிறார். யார் என்று தெரியாதுன்னு சொல்றல, நான் ஐஎம், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். Many time even whenever we get the call, we always talk about our ignorance. நம்முடைய அறியாமையை நாம் அதிகமாய் நாம் பேச ஆரம்பிக்கிறோம். ஆனால் நம்முடைய அறியாமையை மாற்றுவதற்கு தேவன் வழிகளை திறந்து கொடுக்கிறார். God gives ways where we can turn our ignorance into knowledge. நம்முடைய அறியாமையை அறிந்து கொள்ள சூழ்நிலைக்குள்ளாக கொண்டு வருகிறார். இந்த இடத்த ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நீ போய் என்ன சொல்ல வேண்டுமாம், I am the self-sufficient God exists entirely. இங்கே I am எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், I am real, I am eternal, I am personal, I am alive, I am constant, I am powerful. இதை நீ அறிந்து கொள் முதலாவது என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, தேவன் மோசேக்கு கற்றுக் கொடுக்கிறார். அந்த 14-15 வசனத்திலிருந்து 17 வசனம் வரைக்கும் போனீங்கன்னா ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார், நான் யார், நான் உங்கள் முற்பிதாக்களின் தேவனான யெகோவா தேவன் என்று சொல்லுகிறார். ஐ ஆம் த காட் ஆஃப் யுவர் ஃபோர் ஃபாதர்ஸ். பட் ஃபர்ஸ்ட் திங், யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் மீ and tell what I say unto you. நான் உன்னிடத்தில் சொல்லுகிற காரியத்தை மாத்திரம் நீ போய் சொல், வேற எதுவும் சொல்ல வேணாம். ஆண்டவர் எக்ஸ்ட்ரா வேலையை யாருக்குமே கொடுக்கறதில்ல. God never gives extra work which we cannot do. நம்மால் செய்ய முடியாத காரியத்தை அவர் சொல்லுவதே இல்லை, நம்மால் செய்ய முடிந்த காரியங்களை சொல்லுவார். இப்ப மோசே கேட்கிறான், I am unknowing, எனக்கு தெரியாது ஆண்டவரே. அவர் சொல்லிட்டார், நோ, நீ போய் சொல்லு, I am the Lord, I am, நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல் என்று சொல்லி அனுப்புகிறார். ஒருவேளை மோசேவுக்கு ஒரு பக்கம் கலக்கம் இருந்தது, ஆனால் இன்னொரு பக்கம் என்னை அனுப்புகிற தேவன் மிக மிக வல்லமை உள்ளவர் என்பதை அறிந்து கொண்டான். உடனே அவன் புறப்பட்டு போகவில்லை. அவன் மனசுல இன்னொரு எண்ணம் உருவானது. அதை தொடர்ந்து நம்ம வாசிப்போம் என்று சொன்னால், 4:1 வாசியுங்கள். 4:1 Exodus chapter 4 verse 1. பாருங்கள், மூன்றாவது காரியம் ஆண்டவர் சொல்லிட்டார். முதல்ல அவன் சொன்னா, ஐ ஆம் நாட், என்ன சொல்ல, ஐ ஆம் என்னால் அன்னேபிள், என்னால் முடியாது ஆண்டவரே, ஐ ஆம் அன்வர்தி, தகுதியற்றவன். ரெண்டாவது சொன்னா, எனக்கு இதை குறித்து ரொம்ப விவரம் தெரியாது உண்மை பத்தின. ஆண்டவர் அதுக்கெல்லாம் பதில் சொன்னவுடன் அவன் சொல்றான், ஐ ஆம் அன்அத்தரைஸ்ட். அவன் சொல்ற காரியத்தை பாருங்க, அவன் சொல்றான், நான் போய் அவர்களுக்கு சொன்னால் அவர்கள் செவி கொடுக்க மாட்டார்கள். He says that if when if I go until they may not obey to my words or they may not listen me, என்னை கேட்க மாட்டார்கள் ஆண்டவர் என்று சொல்கிறார். Even the same fear is for even modern Christian. இதே நிலைதான் இன்றைய கிறிஸ்தவர்களுக்கு உண்டு. ஏன் யாருக்கும் சுவிசேஷம் சொல்லவில்லை என்று சொன்னால், நான் சொன்னால் யாரும் கேட்க மாட்டார்கள். Many time we feel in the same way that if I tell to anybody, they may not listen to me. But who said? ஆண்டவர் சொல்றார், ஏன் அப்படி நீ நினைக்கிறாய்? ஆண்டவர் சொல்றாரு, மோசே அனுப்பும்போது அங்கே ஆண்டவர் மோசேயை தகுதிப்படுத்துகிறார். எப்படி தகுதிப்படுத்துறாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே சில ரகசியங்களை கற்றுக் கொடுக்கிறார். மோசே வந்து தான் யார் என்பதை அறியாமல் இருக்கிறான். கையில ஒரு கோல் வைத்துக் கொண்டு நின்று கொண்டிருக்கிறான். அந்த கோலை கீழே போடு என்று சொல்லுகிறார். He just dropped the rod. அடுத்த நொடியே அந்த கோல் ஒரு சர்ப்பமாய் மாறிவிட்டது. மோசே பயப்படுகிறான், திரும்ப கையில எடுக்கிறார். இப்போது திரும்ப கோலாக இருக்கிறது. திரும்ப உன்னுடைய கையை எடுத்து மடியிலே போடு என்று சொல்லுகிறார். அவருடைய கை குஷ்டரோகம் பிடித்து விட்டது. திரும்ப வெளியேடு என்று சொல்றார், சுத்தமாகிறது. தண்ணீரை அடி என்று சொல்லுகிறார், தண்ணீர் அங்கே ரத்தமாய் மாறியது. ஆண்டவர் இந்த ரகசியங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்து சொல்றாரு, நீ சாதாரணமான ஆள் அல்ல, ஐ ஹாவ் அத்தரைஸ்டு யூ டு டூ மிஷன். உன்னை நான் தகுதிப்படுத்தி விட்டேன், அந்த தகுதியை நீ அறிந்து கொள் என்று சொல்லுகிறார். மோசே நினைச்சிட்டு இருந்தா, என்கிட்ட இருக்க கோலும் என்னுடைய நான் பேசிக் கொண்டிருக்கிற கடவுளும் எல்லாம் ஒண்ணுமே இல்லை, சாதாரணமாக நினைத்துக் கொண்டிருந்தான். ஆனால் ஆண்டவர் அவனை சாதாரணமாக சொல்லவில்லை. God assured him, அவனை ஆண்டவர் திரும்பவுமாக, முதலாவது நீ உன்னை ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள் என்று கற்றுக் கொடுக்கிறார். The first thing we have to understand, the authorization what God has given to each one of us.
ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன். இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், என் நாமத்தில் ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஒரு பெரிய ஊழியருக்கு போன் பண்ணி நீங்க எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றோமா, அல்லது ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஆத்தரைசேஷன் என்னன்னா என் நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன், நாம் முழங்கார்படிட்டு ஜெபிக்கிறோமா? Many times we don't want to realize or accept the authorization what God has given.
கடவுள் கொடுத்திருக்கிற அந்த அதிகார தன்மையை நாம் பல நேரங்களில் மறந்து விடுகிறோம். Even when God met Moses, he just asked, what is in your hand? உன் கரத்தில் என்ன இருக்கிறது? Many times God wants to recheck what we have in our hand. Maybe a ordinary simple talent, or maybe a little faith, or konja viswasam, alladhu nammidathile kaanapadugira or chinna weakness, nammudaiya vyadhi kuda irukkalam.
Aandavar solare pauludaiya vyadhiyai devan payanpaduthugirar. Pauluku vyadhi vandathu, en kirubai unakku podum endru sonnar. Indraikku neengalum naanum adai prasangikkirom. Kaaranam enna theriyuma, pauludaiya vyadhi ஆண்டவருடைய பார்வையில் ஆண்டவர் மற்றவர்களை ஆண்டவருக்குள்ளாக கொண்டு வருவதற்கு தேவன் பயன்படுத்துகிற ஆயுதமாய் மாறியது. Many time we say, if someone asks, what do you have in your hand? We say, I am nothing. கடவுள்கிட்டே அப்படி சொல்லிடுறோம், ஆண்டவர் எங்கிட்ட ஒண்ணுமே இல்லை. கடவுள் சொல்ற ஒண்ணுமே இல்லை, நான் ஒண்ணுமே இல்லாத ஒன்னை நான் என்ன செய்ய முடியும்? So it is our duty first to understand what we have. God want to authorize that one. ஆண்டவர் அதை அதிகாரம் உள்ளதாக மாற்றுவார். Then you can use it. Then that will be enriched. அது பல்மடங்காக மாற்றப்படும். That will be strengthened. அது பலப்படுத்தப்படும். That will bring glory unto God. அது தேவனை மகிமைப்படுத்துவதற்கு அது பயன்படும். So never say excuse and say I don't have anything. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மோசே ரொம்ப அழகாக சொல்றாரு, ஆண்டவரே நான் போய் சொன்னால் அவர்கள் நம்ப மாட்டார்கள். If I go and tell, they may not accept me. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நோ, நெவர் திங்க் அன் தட் வே. உன் கையில் இருக்க அந்த கோலை எடுத்துக்கொண்டு போ. யூ ஜஸ்ட் ஷோ மீ வாட் ஆத்தரைசேஷன் ஐ ஹவ் கிவன் அன் டு யூ. உனக்கு நான் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை, அந்த வல்லமையை பயன்படுத்தி காண்பி என்று சொல்லுகிறார். மோசே அதற்கும் மசியவில்லை, அதற்கும் மோசே வந்து இதாகவில்லை. அதையும் எல்லாத்தையும் கேட்டுவிட்டு மோசே அடுத்ததாக இன்னொரு சாக்கு போக்கு சொல்லுகிறார். You know what Moses was selling, the next one, someone can read Exodus chapter 4 verse 10. யாத்ராகம் 4வது அதிகாரம் 10வது வசனம். இப்போ அடுத்ததாக மோசே இன்னொரு குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அடுத்த சாக்கு போக்கு என்ன சொன்னார் தெரியுமா? ஐ அம் அன்ஏபிள். நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன்? வாக்கு வல்லவன் அல்ல. ஐ எம் நாட் எலகண்ட். ஐ எம் நாட் டேலண்ட் இன் ஸ்பீக்கிங். ஐ எம் ஸ்லோ இன் டங். என் நாவு மந்த நாவு. ஐ எம் நாட் ஹைலி டேலண்டட் பர்சன். அண்ட் ஃபிசிக்கலி ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி டவுன். சரீர பிரகாரமாக நான் ரொம்ப பலவீனமாக இருக்கிறேன் என்று சொல்ல ஆரம்பிக்கிறான். நாம கூட அப்படிதான் சொல்றோம், எது கேட்டாலும் எனக்கு பலவீனமா இருக்கு, எனக்கு நேரம் இல்லை, என்னால் அதை செய்ய முடியாது. கடவுள் பார்த்து கொண்டே தான் இருப்பார் பிரியமானவர்களே. கடவுள் அதை கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறார். வெனவர் வீசி நம்முடைய பலவீனத்தை எல்லாம் காண்பிக்கும் போது அவர் பார்த்து விட்டு ஆண்டவர் சொல்கிறார். மோசையை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, அதற்கு கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார் என்று கேட்கிறார். நீ வாய் பேச முடியாது என்று சொல்லுகிற உன் வாயை படைத்தது யார்? அப்போ அடுத்து ஆண்டவர் சொல்றாரு, ஊமையனையும் செவிடனையும் பார்வையற்றவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? வாட் எவர் கண்டிஷன் வி ஆர் ரைட் நவ், காட் நோஸ் தட் கண்டிஷன். அண்ட் ஆல்சோ காட் நோஸ் அவர் லிமிட்டேஷன்ஸ். நம்முடைய பலவீனங்களும் குறைவுகளும் நிறைவுகளும் தேவனுக்கு தெரியும். ஆண்டவர் அந்த நிலையை ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், சரியாக வடிவமைத்து வைத்திருக்கிறார். நமக்கு நம்ம நினைச்சுக்கலாம், ஏன் பலவீனம் யாருக்குமே தெரியாது. God knows all your weaknesses and also God knows all your strength. உன்னுடைய பலனும் தெரியும், பலவீனமும் தெரியும். ஆண்டவர் ஒரே வார்த்தையில மோசைக்கு முடிச்சுட்டார். அவன் சொல்றான், எனக்கு தான் பேச முடியாதுன்னு நினைச்சா. ஆண்டவர் சொல்ற உலகத்தில் நிறைய பேர் பேச முடியாதவங்களா இருக்காங்க, அதை பத்தி கவலைப்படாத. ஐ நோ யூ கேனாட், உன்னால் பேச முடியாது. உண்மை நியாயமா தான் பேசுறான். கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, மெனி பீப்புள் ஷோ த சேம் எக்ஸ்கியூசஸ் ஃபார் தர் பிசிக்கல் வீக்னஸஸ், சரீர பிரகாரமான குறைவுகளை காட்டிக்கொண்டே இருப்பார்கள். ஆக்சுவலி ரியலா சொல்ல போனா மோசே வந்து ஹி வாஸ் எ ஹேண்டிகேப், அவன் ஒரு உடல் ஊனமுற்ற மனிதன். தட் ரிமைன்ஸ் ஆல் த சர்வன்ட்ஸ் ஆஃப் காட் ஆர் ஹேண்டிகேப். எல்லா தேவ ஊழியர்களுமே ஏதோ ஒன்றிலே குறைவுள்ளவர்கள் தான், யாருமே 100% நிறைவானவர்கள் இல்லை. சம் டோன்ட் ஹாவ் பிசிக்கல் ஸ்ட்ரென்த், சிலருக்கு சரீர பிரகாரமாக வீக்கான ஊழியர்கள் இருப்பார்கள். Some people are not having any special talent. பெரிய டேலண்ட் உள்ளவங்க நிறைய பேர் இருக்க மாட்டார்கள். Maybe ordinary people. Even there are some people gifted in preaching, but they don't know how to go and visit the people. மேடையில் நன்றாக பேசுவதிலே பயங்கர டேலண்டடா இருப்பாங்க, பட் தே டோன்ட் நோ ஹவு டு மீட் பீப்புள் இன் பர்சன். குடும்பமாக தனி நபர்களை சந்திப்பது அவங்களுக்கு தெரியாது. மேபி சம் ஆர் வெரி குட் இன் விசிட்டிங் பீப்புள், மக்களை சந்திப்பது ஒரு சிலருக்கு நல்லா தெரியும், பட் தே ஆர் நாட் வெரி குட் அட்மினிஸ்ட்ரேட்டர். பெரிய அளவு திறமையான ஆட்களாக இருக்க மாட்டார்கள். சம் ஆர் குட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், பட் தே டோன்ட் நோ ஹவு டு ப்ரீச். ஒருவேளை நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டரா இருப்பாங்க, பட் தே மே நாட் நோ ஹவு டு ப்ரீச். தே மே நாட் நோ ஹவு டு கம்யூனிகேட் இன் அ பெட்டர் வே. அன்பிரியமானவர்களே, God limits us in order to get நாம் அவரை பயன்படுத்தி அவர் நம்மில் மகிமை அடைவதற்காக நம்முடைய நிலைகளை அவர் எப்பொழுதுமே தன்னுடைய எல்லைக்கு உள்ளாக வைத்திருக்கிறார். வாட் எவர் கண்டிஷன் வி ஆர் ரைட் நவ், இட் காட் ஹஸ் செட் ஃபார் யூ அண்ட் மீ. உங்களுக்காக எனக்காக தேவன் அந்த நிலையை வைத்திருக்கிறார், சோ தட் காட் கேன் பி க்ளோரிஃபைடு, தேவன் மகிமைப்பட முடியும், மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் நம்மை அப்படி வைத்திருக்கிறார். பவுல் சொல்லுகிறார் 2 Corinthians 4:7, செகண்ட் கொரிந்தியன் சாப்டர் 4:7, பால் ரிமைண்ட்ஸ் தட் த ட்ரெஷர் இன் எர்தன் வெசல், விலையேற பெற்ற பொக்கிஷம் இந்த மண் பாண்டத்தில் இருக்கிறதாம். இந்த சரீரத்தை மண் பாண்டம் என்று சொல்லுகிறார், விலையேற பெற்ற பொக்கிஷம் அதற்குள் இருக்கிறது. So God reminds that I made you this way, how you are right now. நீ இருக்கிற வண்ணமாக நான் உன்னை உருவாக்கி வைத்திருக்கிறேன். We are what God wants to be. God wants us to be. ஆண்டவர் நம்மை எப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறாரோ அப்படிதான் வைத்திருக்கிறார். But never ever say excuse of I am weak or I am sick or I am எனக்கு என்ன எந்த தகுதியும் இல்லை, எனக்கு எதுவுமே தெரியாது என்று. Never ever say excuse unto God. பிரியமானவர்களே, இந்த என்ன சொல்றது, சாக்கு போக்குகளை தேவனுடைய சமூகத்தில் சொல்லுவது தேவனுக்கு பிரியமில்லை. தேவனுக்கு தெரியும் நம்முடைய வீக்னஸ் என்ன என்பதை. சோ ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த மோசேயை பார்த்து, 12 வாசியுங்கள். சமான் கண்டி எக்ஸோடஸ் சாப்டர் 4:12, ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, நான் உன் வாயோடு இருப்பேன். நீ எதை பலவீனம் என்று எண்ணுகிறாயோ அந்த பலவீனத்தின் நடுவில் நான் உன் வாயாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, so God wants to join what all we feel weakness. நம்ம வந்து ஒரு பலனுள்ள மனிதனோடு நிற்க ஆசைப்படுவோம், பட் அவர் God is a God who wants to stand with the weak ones. பலவீனப்பட்டவர்களோடு கூட நிற்க ஆண்டவர் ஆசைப்படுகிறார். அதுலயும் பார்த்தீங்கன்னா மோசேயின் வாய் ரொம்ப பலவீனப்பட்டது. So God wants to stand and say that I will be with your mouth. உன் வாயோடு நான் இருப்பேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த சாக்கு போக்கு சொன்னாலும் கர்த்தர் சொல்லுவார், கம் ஐ வில் ஜாயின் வித் யூ, நான் உன்னோடு கூட இருப்பேன். மெனி டைம் வி நம்ம சாக்கு போக்கு சொல்லி நம்ம என்ன நினைக்கிறோம், பின் லைனில் போய் நின்று கொள்ள நாம் விரும்புகிறோம். ஆனால் பிரியமானவர், காட் வாண்ட்ஸ் டு இன்வால்வ் ஃபுல்லி டு ஓவர் கம் அவர் வீக்னஸ். நம்முடைய பலவீனங்களை மேற்கொள்ளுவதற்கு தேவன் அவரை நம்மோடு கூட இணைத்துக் கொள்கிறார். So God joins with each and every one of us to overcome our weaknesses. நம்முடைய பலவீனம் எதுவானாலும் சரி, God has power to give victory. ஆண்டவர் அந்த பலவீனத்தை நம்முடைய வாழ்க்கையில பலனுள்ளதாக மாற்றி அவர் மகிமைப்படுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்க. கடைசியாக மோசே சொல்லுகிறான், கடைசி ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிட்டான். அடுத்து எக்ஸ்கியூஸ் என்ன சொன்ன தெரியுமா? 13வது வசனத்தை வாசியுங்கள். எக்ஸோடஸ் சாப்டர் 4 வெர்ஸ் 13. கடைசியா ஒரு வார்த்தை சொல்றான், ஆண்டவரே யாரையாகிலும் அனுப்பும், ஆண்டவரே யாரையாகிலும் அனுப்பும், எத்தனை பேர் நீர் பார்த்திருப்பீர், அது யாராவது ஒருத்தர் அனுப்பும். The final excuse, openly telling that I am not available. நான் என்னை என்ன செய்ய மாட்டேன், நான் விரும்பவே இல்லை ஆண்டவரே, நான் இந்த பொறுப்புக்கு நான் வரமாட்டேன். ஆண்டவர் மோசேயை அந்த நிலைக்கு கொண்டு வருவதற்கு முன்பதாக மோசே என்ன செய்தார் தெரியுமா? அங்கே எரிகிற முச்செடியில இருந்து அவனை சந்தித்தார், அவனோடு கூட பேசினார், அவருடைய விருப்பத்தை தெரிவித்தார், அவருடைய சாக்கு போக்குகளுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லி முடித்தார். இப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இவ்வளவு நேரம் நான் பேசிட்டேன், இப்ப நீ வர முடியுமா என்று கேட்கிறார். அப்ப அவன் சொல்றான், யாரையாவது அனுப்பும். சம்டைம் ஆஃப்டர் பீங் எ கிறிஸ்டியன் ஃபார் மெனி இயர்ஸ், மேபி 10 இயர்ஸ், 20 இயர்ஸ், 30 இயர்ஸ், காட் வாண்ட்ஸ் அஸ் டு யூஸ், ஆண்டவர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். 20-30 வருடமா ஆலயத்திற்கு சென்று தேவனை துதித்து பாடி பிரசங்கம் கேட்டு வசனம் படித்து ஜெபம் பண்ண மனிதன் எப்படி இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரே சாரி, ஆண்டவர் சொல்ற நான் 30 வருஷம் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன்பா, I have given you 30 years training, but now you are not ready, இன்னும் நீ ஆயத்தமாகவில்லையா? மோசே பார்த்தா சொல்றாரு, எத்தனை பேர் இந்த வனாந்திரத்தில் நின்றிருப்பார்கள், உனக்கு மாத்திரம் தானே அந்த முச்செடியில் எரிகிற தரிசனத்தை காண்பித்தேன், நான் இறங்கி வந்து பேசினேன். வல்லமை நிறைந்த தேவன் மனிதனோடு நின்று கொண்டு பேசுகிறார். நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்று சொல்லுகிறார். செருப்ப கழட்டிடுறான், முகமுகமாய் பேசுகிறார். ஆஃப்டர் கிவிங் லாட் ஆஃப் ட்ரைனிங் இஸ் சேயிங், ஆண்டவர் யார் யார் அனுப்பும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த இடத்துல ரெண்டு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். We have to learn two things here. உடனே ஆண்டவர் விடவில்லை, ஆண்டவர் ஆரோனை கொடுக்கிறார். ஆரோன் அவனுடைய வாழ்க்கையில ஒன்று மகிழ்ச்சியை கொண்டு வந்தான், இன்னொன்று துன்பத்தை கொண்டு வந்தான். காரணம் என்னவென்று சொன்னால், தேவன் அவருடைய கோபத்தில் மோசேக்கு ஆரோனை ஆண்டவர் ஹெல்பரா கொடுக்கிறார். எந்த ஆரோன் ஜனங்களை வெளியே கொண்டு வரும் வரைக்கு என்ன சத்தம் போட்டு பேசி ஜனங்களை வெளியே கொண்டு வந்தான், அதே ஜனங்களை வண்ணாந்திரத்தில் கன்று குட்டி செய்து தேவ ஜனங்கள் தேவனை மகிமையை இழந்தவர்களாய் தேவனை விட்டு தூரம் போவதற்கும் அவன் தான் நின்னான். கர்த்தர் தம்முடைய கோபத்தில் சில காரியங்களை நமக்கு தருவார். நம்ம முடியாது 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 போது சில காரியங்களை தருவார். ஆனால் அந்த காரியம் ஒரு பக்கம் மகிழ்ச்சியை கொடுக்கும், அதே நேரத்தில் அது துன்பத்தையும் கொடுக்கும். எனவேதான் ஆண்டவர் கோபத்தோடு கூட நம்மை அழைப்பதற்கு முன்னதாய் அவர் மகிழ்ச்சியோடு நம்மை அழைக்கின்ற அழைப்பின் சத்தத்தை கேட்போம் என்று சொன்னால், God will give. ஆண்டவர் நானே உங்கூட வருவேன் சொன்னவர் கடைசியில் சொல்றார், மோசே அங்கே ஆரோன் உன்னோடு கூட வருவான். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வாட் இஸ் அவர் கண்டிஷன் டுடே, வாட் இஸ் அவர் ஸ்டாண்டர்ட், நாம் என்ன சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மெனி டைம் வி சே தட் வி ஆர் அன்வர்தி, ஆண்டவரே நான் தகுதியற்றவன், நான் உன்னை தகுதிப்படுத்துகிறேன். I will send Aaron with you. நான் ஆரோனை உன்னோடு கூட கொடுப்பேன். ஆனால் ஆண்டவர் கோபத்தில் கொடுத்தார். கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் மகிழ்ச்சியோடு கூட அழைக்கின்ற அழைப்பை நாம் ஏற்றுக்கொண்டு நடப்போம் என்று சொன்னால் அது மிகுந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே நம்மை நடத்தும். கர்த்தர் இந்த கிருபையின் ஆசீர்வாதங்களை நம் அனைவருக்கும் தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.